அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் தமிழகத்தில் இடைக்கால முதல்வர் தேவையா என்பது குறித்து மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு கூறியுள்ள பதில்.
The matter to be decided by that party which has got majority. How can anybody from outside say you have deputy CM?
இலங்கையின் அரசியல் யாப்பில் பௌத்த மதத்துக்குரிய முன்னுரிமையை சகல அரசியல் கட்சியிலும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ள கருத்து.
கத்தோலிக்க சபாவே ஏ வகைம அனைத்து இந்து இஸ்லாம் ஆகமே நாயகியும் அது பிள்ளையாருக்கு என்ன தீயனோ
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாழி இளம்பருதி மற்றும் விஷ்ணுபிரியா.
ஆப்கானிஸ்தானில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஹெல்மண்ட் மாகாணத்தின் தலைநகர் லஷ்கர்கா மீது தாலிபான் படையினர் தாக்குதல் தொடுத்து வருகின்றனர். ஆளுநரின் இல்லத்திற்கு சில கிலோமீட்டர்களுக்கு அருகே இப்போது தீவிரவாதிகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் நகரின் மையப்பகுதிக்கு அருகே மோதல்கள் நடந்து வருவதாக கூறப்படுவதை மாகாணத்தின் அதிகாரப்பூர்வ பேச்சாளர் மறுத்துள்ளார். திங்கட்கிழமை அன்று அத்தற்கொலை குண்டு வெடிப்புடன் தொடங்கிய தாக்குதலில் 10 ஆப்கான் போலீசார் கொல்லப்பட்டனர்.
சிரியாவின் டார்டஸில் நிரந்தர கடற்படை தளம் ஒன்றை நிறுவும் திட்டத்தை ரஷ்யா அறிவித்துள்ளது. சிரியாவில் இருக்கும் விமான தளங்களை நிரந்தரமாக்கப் போவதாக கடந்த வாரம் ரஷ்யா அறிவித்திருந்தது. டார்டஸ் நகரம் ஊடாக மட்டுமே மத்திய தரைக்கடலுக்கு ரஷ்யா செல்வதற்கான பாதையுள்ளதால் அதை வான் பாதுகாப்பு, நீர்மூழ்கி கப்பல்களுக்கான எதிர் அமைப்புகள், அதிகப்படியான போர்க்கப்பல்களை நிறுத்துவதற்கான இடம் என அனைத்தும் கொண்டதாக விரிவாக்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. கடந்த வாரம் ரஷ்யா S-300 என்ற தரையிலிருந்து வானுக்கு சென்று தாக்கும் ஏவுகணையை டார்டஸில் நிறுவியது.
அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஹிலரி கிளின்டன் அமெரிக்க அதிபர் வேட்பாளர்களுக்கென நடைபெறும் 1/3 தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் தனது போட்டியாளரான குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டொனால்டு டிரம்ப்பிற்கு எதிராக வெற்றி பெற்றுள்ளதாக பல ஆரம்ப கருத்து கணிப்புகளின் முடிவுகள் தெரிய வந்துள்ளது. மிசூரியின் செயின்ட் லூயிஸ் நகரில் நடந்த அந்த கடுமையான விவாத நிகழ்ச்சியில் ஹிலரியின் செயல்பாடு வெற்றி அல்ல எனவும், பேரழிவிலிருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை டிரம்ப்பால் காப்பாற்ற முடிந்தது எனவும் நோக்கர்கள் பலர் கூறியுள்ளனர். ஆனால் இந்த விவாதம் டிரம்ப்பிற்கு சாதகமாக இருந்ததாக அவருடைய பிரச்சார மேலாளர் கெல்லியானி கூறியிருக்கிறார்.
Mr. Trump won the debate. She was defensive without sufficiently defending.
விவாதத்தின் ஒரு தருணத்தில் சிரியாவை நோக்கி அமெரிக்காவின் அணுகுமுறை குறித்து தனது கட்சியைச் சேர்ந்த துணை அதிபர் வேட்பாளர் மைக் பென்சின் கருத்தோடு தான் ஒத்துப்போவதில்லை என டிரம்ப் தெரிவித்தார்.
பிரிட்டனில் பிறந்த ஹாலிவர் ஹார்ட் மற்றும் பின்லாந்தைச் சேர்ந்த பெங்க்ட் ஹான்ஸ்டிரியம் ஆகியோர் ஒப்பந்த கோட்பாடு குறித்து ஆற்றிய பணிக்காக பொருளாதார துறையில் நோபல் பரிசை வென்றுள்ளனர்.
The Royal Swedish Academy of Sciences has decided
இருவரும் அமெரிக்காவில் பணிபுரிகின்றனர். பல துறைகளில் கொள்கைகள் மற்றும் நிறுவனங்கள் வடிவமைப்பிற்கு அறிவுபூர்வமான அடித்தளத்தை அவர்களின் பணி அமைத்துள்ளது என ஸ்வீடனின் ராயல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் தெரிவித்துள்ளது. பணியாட்களுக்கு அவர்கள் செயல்பாடு அடிப்படையில் ஊதியம் வழங்குவது, மாற்று மற்றும் பள்ளிகளை தனியார் மயமாக்க வேண்டுமா அல்லது அவை அரசிடம் இருக்க வேண்டுமா என்று பலதரப்பட்ட துறைகளில் ஆய்வு மேற்கொள்ள அவர்களின் பணி உதவியுள்ளது.
கடந்த 10 நாட்களில் 370 பேர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் ஏமனில் பொதுமக்கள் பலியாவதில் திடீர் அதிகரிப்பு காணப்படுவதாக ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையர் சயித் அல் ஹலுசைன் தெரிவித்திருக்கிறார். போர்க்குற்றம் நடந்திருக்கும் சாத்தியக்கூறு தொடர்பாக சர்வதேச புலனாய்வு நடத்த வேண்டும் என்ற அவருடைய கோரிக்கையை மீண்டும் அவர் விடுத்திருக்கிறார். சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டணி படைகள் தலைநகர் சனாவில் நடைபெற்ற ஒரு இறுதிச் சடங்கு நிகழ்வின் போது நடத்திய வான்வழி தாக்குதல் மூலம் 140 பேரை கொன்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஞாயிற்றுக்கிழமை சனாவில் மாபெரும் போராட்டம் நடைபெற்றது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழகத்தில் இடைக்கால முதல்வர் தேவையா என்ற விவகாரத்தில் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள்தான் முடிவெடுக்க முடியும் என மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
பெரும்பான்மை பலம் கொண்டு ஆட்சி அமைத்திருக்கும் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள்தான் இடைக்கால முதல்வர் தேவையா என்பது போன்ற விவகாரங்களில் முடிவெடுக்க முடியும் என மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். சென்னையில் இன்று தமிழக ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வகித்து வரும் வித்யாசாகர் ராவை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வெங்கையா நாயுடு இந்த கருத்தை வெளியிட்டார்.
This is a matter to be decided by that party.
பெரும்பான்மை கொண்டு ஆட்சி அமைத்திருக்கும் அந்த கட்சிதான் இந்த விவகாரத்தில் நிலைப்பாட்டை எடுக்க முடியும். துணை முதல்வரை நியமிக்க வேண்டும் என 3வது நபரால் எவ்வாறு கூற இயலும்?
Outside say you have deputy CM.
என்றார் வெங்கையா நாயுடு. மேலும் நாட்டில் பிரதமர் வெளிநாட்டு பயணங்களுக்கு செல்லும் போது துறை சார்ந்த அமைச்சர்களே பொறுப்புகளை தன்னிச்சையாக கையாள்வது போல தமிழகத்திலும் இது போன்ற காலகட்டங்களில் மாநில அமைச்சர்கள் செயலாற்றுவார்கள் என தான் கருதுவதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக இடைக்கால முதல்வரை நியமிக்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை ஏற்க முடியாது என்றும் வெங்கையா நாயுடு கூறினார். இதே போன்ற கருத்தை வெளியிட்டிருந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் திருநாவுக்கரசு, தாங்கள் திமுகவின் கருத்துடன் முரண்பட்டு இருந்தாலும் கூட கூட்டணி விவகாரத்தில் சிக்கல் இருக்காது என தெரிவித்தார். சென்னையில் தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திருநாவுக்கரசும் இன்று சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சில விவகாரங்களில் வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கக்கூடும் என்றார்.
திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கட்சிக்கு தலைவர், முக்கிய தலைவர். நான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். அவர் கருத்தை அவர் சொல்றார், என் கருத்தை நான் சொல்றேன். ரெண்டு பேரும் ஒரே கருத்தை தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கூட்டணியில் இருக்கிறதுனால கூட்டணி வந்து தேர்தல் சம்பந்தமான சீட் ஷேரிங் கூட்டணியை தவிர முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நிலை பற்றி பேசுவதற்கு கூட்டணி இல்லை. தேர்தல் சம்பந்தமான அதிலே எந்த பிரச்சனையும் கிடையாது
என்றார் திருநாவுக்கரசு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு மூன்றாவது வாரமாக சிகிச்சைகள் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வரும் சூழலில் இன்னும் அவர் எத்தனை நாள் மருத்துவமனையில் தங்கியிருக்க தேவை உள்ளது என்பது குறித்து தெளிவான தகவல் வெளியிடப்படவில்லை. இந்நிலையில்தான் இடைக்கால முதல்வரை அறிவிக்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளும் இது போன்ற நடவடிக்கைகள் தேவையா என்கிற விவாதமும் தொடர்கிறது. தமிழக ஊடகங்களிடம் பேசி வரும் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பேச்சாளர்கள் கூறுகையில், இடைக்கால முதல்வரை அறிவிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்றும், முக்கிய முடிவுகளை எடுக்க தமிழக முதல்வர் ஜெயலலிதா தொடர்ந்து ஆலோசனைகளை வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கின்றனர்.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பது தமிழக காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள விவசாய நிலங்களின் இன்றைய உண்மை நிலை குறித்து ஜிஎஸ் ஜா தலைமையிலான குழு இன்று ஆய்வு மேற்கொண்டது. இது குறித்த செய்திகளை வழங்குவது மீண்டும் ஜெயக்குமார்.
தமிழக காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள விவசாய நிலங்களின் இன்றைய உண்மை நிலை குறித்து ஆய்வு மேற்கொண்டதாக மத்திய நீர்வள ஆணைய தலைவர் ஜி எஸ் ஜா தெரிவித்தார். காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள உத்தரவின்படி அமைக்கப்பட்ட உயர்மட்ட தொழில்நுட்ப குழுவினர் தமிழகத்தில் இரண்டாவது நாளாக இன்று திங்கட்கிழமை தங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். தமிழகம், கர்நாடகம், புதுச்சேரி மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 14 அதிகாரிகளை கொண்ட உயர்மட்ட தொழில்நுட்ப குழுவிற்கு மத்திய நீர்வள ஆணைய தலைவர் ஜி எஸ் ஜா தலைமை வகிக்கின்றார். இன்று அவர்கள் ஆய்வு மேற்கொள்ள சென்ற இடங்களில் எல்லாம் விவசாயிகள் மற்றும் விவசாய அமைப்பினர் தங்கள் பிரச்சினைகள் மற்றும் கோரிக்கைகளை அவர்களிடம் தெரிவித்தனர். அவற்றை பெற்றுக்கொண்ட ஜி எஸ் ஜா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இரு மாநில அணைகளிலும் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் குறித்த அறிக்கையை வரும் 17 உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்தார்.
I have been told certain issues have been raised before me.
விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து தமிழக அரசு அதிகாரிகள் என்னிடம் தெரிவித்துள்ளார்கள். அவற்றில் உள்ள உண்மை நிலை மற்றும் கால நிலவரம் குறித்துதான் இன்றைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன.
On the ground and the ground realities will be assessed.
என்றார் ஜி எஸ் ஜா. காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகை மற்றும் திருவாரூர் ஆகிய பகுதிகளில் உள்ள விளைநிலங்களில் பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து இன்று தமிழக வேளாண்துறை அமைச்சர் துரைக்கண்ணு அக்குழுவுக்கு விளக்கம் அளித்தார். தமிழக டெல்டா மாவட்டங்களின் இன்றைய கால நிலவரம் குறித்த ஆய்வுக்கு முன்னர் அக்குழு இரு மாநிலங்களிலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் காவிரியில் கட்டப்பட்டுள்ள அணை பகுதிகள் ஆகியவற்றையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டது.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்திய கண்ணோட்டம் தொடர்கிறது. தமிழகத்தில் இடைக்கால முதல்வர் தேவையா என்ற விவகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆகியவை மாறுபட்டுள்ள கருத்துக்களை தெரிவித்துள்ள சூழலில் இது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசரிடம் கேட்டேன்.
சார், கூட்டணி வந்து தேர்தலில் போட்டியிடுறது, சீட்டுகளை பிரிச்சுக்கிறது, வெற்றி வாய்ப்பு இதெல்லாம் வச்சு இதை ஒருங்கிணைந்து செயல்படுறது, இதுதான் கூட்டணி. அமைச்சரவையில் ரெண்டு பேரும் சேர்ந்து அமைச்சரவை அமைச்சா அமைச்சரவைக்குள்ள நடத்துறது, இப்படி கூட்டணி அரசாங்கம், கூட்டணி கட்சிகளுக்குள்ள உடன்பாடு, இப்படி போகணும். அது டே டு டே விஷயங்கள்ல, அன்றாட விஷயங்கள்ல அபிப்பிராயங்கள் சொல்லும் போது, அல்லது இது மாதிரி ஒரு பொதுவான பிரச்சனைகள்லையோ தனிப்பட்ட பிரச்சனைகள்லையோ ரெண்டு கட்சிகளுக்கு, தனித்தனி கட்சிகளுக்கு தனித்தனி கருத்துக்கள் இருக்கலாம். அதனால இதுல இதுக்கு வந்து கூட்டணியில் முரண்பாடு இருக்கிறதா அர்த்தம் கிடையாது, அல்லது கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்கிறதா அர்த்தம் கிடையாது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்காங்க. அவர் வந்து சிகிச்சை பெற்று வருகிறார். அரசாங்கத்தின் சார்பில் அவர் வந்து தேடி வருகிறார். அந்த செய்தி எல்லாரும் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லா அமைச்சர்களும் எல்லா தலைவர்களும் அதையே தான் வந்து வெளியே சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் உடனடியாக ஒரு மாற்று முதலமைச்சர் வேணுங்கிறதோ அல்லது துணை முதலமைச்சர் வேணுங்கிறதோ அப்படியே தேவைப்பட்டாலும் இருந்தால் இப்பட்டால் இட் இஸ் நெசசரி, அப்படி ஒரு வேலை கண்டிப்பாக அப்படி ஒரு அவசியம் ஏற்படுமே ஆனால் அதுக்கு அதை வந்து நிர்ணயிக்கிறதுக்கு ஆளுநர் இருக்காரு. மத்திய அரசாங்கம் என்ன செய்யுது, அவங்கெல்லாம் ஒரு முதலமைச்சருடைய உடல்நிலை எப்படின்னு மத்திய அரசுக்கு தெரியாமல் இருக்காது, பிரதமருக்கு தெரியாமல் இருக்காது, கவர்னருக்கு தெரியாமல் இருக்காது, சீஃப் செக்ரட்டரி தெரியாமல் இருக்காது, அமைச்சர்களுக்கு தெரியாமல் இருக்காது. ஸோ அந்த சூழ்நிலையில அவங்க தேவைக்கேற்ப ஏதாவது தேவையானால் முடிவெடுக்கலாம். நம்ம அதுக்கு இடையிலேயே முன்னாலே இருந்து மாற்று முதலமைச்சர் போடுங்க, துணை முதலமைச்சர் போடுங்க அப்படின்னு இப்போ இந்த சூழ்நிலையில ஒருத்தர் உடம்பு செல்லாம மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் போது இவ்வளவு சீக்கிரத்திலேயே உடனடியாக அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது அப்படி அதை வலியுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பது காங்கிரசுடைய கருத்து.
சரி, மத்திய அரசுக்கு இது தெரியாமல் இருக்காது, ஆனால் அதே சமயம் தமிழகத்திலேயே இருக்கும் பிரதான கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் இதை எடுத்துச் சொல்வதில் எந்த தவறும் இல்லையே.
திமுகவின் சார்பில் திமுகவுடைய கருத்தை சொல்வதற்கோ அல்லது அதுக்குள்ள இருக்கிற முக்கிய தலைவர்கிற முறையில் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த கருத்தை சொன்னால் அவர் சொல்வதற்கோ அவர்களுக்கு முழு உரிமையும் உண்டு. நான் அதை வந்து அவங்க சொல்றது தவறுன்னு அப்படி சொல்லக்கூடாதுன்னு நான் ஒரு தடவை கூட சொல்லலையே. என் கருத்து இப்படியும் என் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். காங்கிரஸ் சார்பில் என்னுடைய கருத்தை இப்போதைக்கு அது வேண்டிய இல்லைன்னு நினைக்கிறேன். முதல்ல வைத்தியம் நடக்கட்டும், நல்லபடியாக வெளியே வரட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதில் ஒன்றும் தவறு இல்லையே. நான் சொல்றதுலையும் தவறு இல்லை, அவங்க கருத்து அவங்க சொல்றதுலையும் தவறு இல்லை. அது நான்
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசர் அளித்த பேட்டி அது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் அரசியல் யாப்பில் பௌத்த மதத்துக்குரிய முன்னுரிமையை சகல அரசியல் கட்சியிலும் ஏற்றுக்கொண்டுள்ளதாக பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
அரசியலமைப்பில் பௌத்த மதத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள முன்னுரிமையை அவ்வாறே முன்னெடுக்க தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உட்பட சகல அரசியல் கட்சிகளும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே கூறுகின்றார். குலனாவ பிரதேசத்தில் பௌத்த விகாரையொன்றில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார்.
கத்தோலிக்க சபாவே ஏ வகைம அனைத்து இந்து இஸ்லாம் ஆகவே
புதிய அரசியல் ஜாப்பிலும் பௌத்த மதத்தை பாதுகாக்கும், பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்கும் உறுப்புரை முன்னெடுக்க வேண்டும் என்பதை அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல கத்தோலிக்க இந்து இஸ்லாமிய மத தலைவர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதன் காரணமாக இந்த விடயத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது என்றார் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே. அரசியல் ஜாப்பில் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை அளிக்கும் சரத்து நீக்கப்பட்டால் அரசாங்கம் நெருக்கடி நிலையை எதிர்கொள்ள நேரிடும் என்கின்றார் அரசியல் விமர்சகரும் சமூக ஆர்வலருமான எஸ். பாலகிருஷ்ணன்.
மதம் சம்பந்தமான அரசியல் ஜாப்பில் உள்ள உறுப்புரையை முற்றிலும் மாற்றி அமைத்து மத சார்பற்ற அரசாக பௌத்த மதத்திற்கும் அந்த குறுக்கண்ட முக்கியத்துவத்தை அகற்றிவிட்டால் நாளை 25,000 பௌத்த பிக்குமார்களும் குறைந்தது இந்த நாட்டில் இருக்கின்ற அதி தீவிரவாத சிங்கள ஜன தேசியவாத சக்திகளும் தெருவில் இறங்கிவிட்டால் இந்த நாட்டிலே ஒரு அரசியாப்பு உருவாக முடியாது. மறுபக்கத்திலே தமிழ் மக்களின் எந்த பிரச்சனையும் தீர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியாது. இப்படி ஒரு இக்கடான பிரச்சனை நாங்கள் இருக்கின்றோம். இலங்கை அரசியல் யாப்புடைய நடைமுறையிலே இருக்கின்ற முறைப்படி புதிதாக ஒரு அரசியாப்பு வர வேண்டுமையானால் 3/4 பெரும்பான்மையுடன் பாராளுமன்றம் நிறைவேற்றப்பட்டு அது அபிப்பிராய வாக்கெடுப்பின் மூலம் முழு நாட்டு மக்களினால் நிறைவேற்றப்பட வேண்டும். 375% உள்ள சிங்கள மக்கள் ஆதரவு இல்லாமல் ஒரு அரசியாப்பு வர முடியாது. ஆகவே நடைமுறை ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனை தமிழர்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனை இருந்தாலும் சிங்கள மக்களுக்கும் இது ஒரு மாபெரும் உணர்வுபூர்வமான பிரச்சனையாக உருவாகி இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே அந்த பௌத்த மதத்துக்கு முதலிடம் கொடுப்பதாக இருந்த அதே உறுப்புறையிலே ஏனைய மதங்களுக்கும் சமமான இடம் கொடுக்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையிலே தமிழர்களுடைய சமூக பொருளாதார அரசியல் பிரச்சனைகளை அணுகி அவற்றுக்கான முதலில் தீர்வு காணுவது மிகவும் முக்கியமானது நான் கருதுகின்றேன்
என்றார் சமூக ஆர்வலர் எஸ். பாலகிருஷ்ணன்.
உதயகுமார் வழங்கிய குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.